நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இந்த வைரஸ் வந்து பறவைகளிலிருந்து உருவாகி உருமாற்றம் பெற்று மனிதருக்கு தொற்றியது என்றுதான் முன்னர் கூறினார்கள். இடையிடையே அப்பொழுது இல்லை, இந்த வூஹானில் இருக்கின்ற ஒரு பரிசோதனை கூடத்திலே இது உருவாக்கப்பட்டது என்று செய்திகள் வந்தன. அதை இல்லை என்று முன்னர் கூறியிருந்தார்கள். இப்பொழுது அமெரிக்காவிலே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற பிரபல பத்திரிகையில் கூட கட்டுரையாக பிரசுரித்து பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இது பரிசோதனை கூடத்தில் உருவாக்கி மனிதர்களிடையே விடப்பட்ட ஒரு வைரஸ் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
தெரியவில்லை. பரிசோதனை கூடத்தில் உருவாக்கப்பட்டு மனிதர்களிடையே பரவ வைக்கப்பட்டது என்றால் அதற்கான தடயங்கள் நமக்கு தெரியவில்லை. ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வைரஸ்கள் அடிக்கடி உருமாறிக்கொண்டே இருக்கக்கூடியவை. வைரஸ்களின் இயல்பு அது. கோடிக்கணக்கான வைரஸ்கள் இருக்கின்றன. நமக்கு மனித இனத்திற்கு எவை நமக்கு நோய் உண்டாக்குகின்றனவோ அவற்றை பற்றி மட்டும்தான் நாம் கவலைப்படுகிறோம், அவற்றை பற்றி மட்டும்தான் நாம் ஆய்வு செய்கிறோம். நமக்கு நோய் உண்டாக்காத வைரஸ்களை பற்றி நாம் கவனிக்க கூட இல்லை, நமக்கு தெரியாது. அவை இருப்பது கூட நம்முடைய பிரஜைக்கு அவை வரவே இல்லை. எனவே அந்த வைரஸ் உருமாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது என்பதையும், குறிப்பாக ஆர்என்ஏ வைரஸ்கள், வைரஸ்களில் இரண்டு வகைகள் உண்டு, டிஎன்ஏ ஆர்என்ஏ என்பது இரண்டு பொது வகைகள். இந்த இரண்டு பொது வகைகளில் கொரோனா வைரஸ் என்பது ஆர்என்ஏ வைரஸ். டிஎன்ஏ வைரஸ்களை காட்டிலும் ஆர்என்ஏ வைரஸ்கள் மிக அதிகமாக மிக வேகமாக உருமாறும். எனவே அப்படி உருமாறுகிற தன்மை வைரஸுக்கு இருக்கும் போது இது யாராவது மேனுஃபேக்சர் செய்தார்களா என்பதற்கு நமக்கு சரியான தடயங்கள் இல்லை. ஆனால் அங்கே அந்த பரிசோதனை கூடத்தில் ஆய்வு செய்ததாகவும், அந்த பரிசோதனை கூடத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலே ஆய்வு செய்ததாகவும் இப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஆய்வாளர்களும் அரசாங்கங்களும் கவனிக்க வேண்டிய ஒன்று. அது குறித்த ஒரு தெளிவினை அவர்கள் விரைவாகவே நமக்கு தருவார்கள் என்று நம்புவோம். என்னை பொறுத்தவரையில் நான் இதை இப்படி பார்க்கிறேன். உருவாக்கப்பட்ட வைரஸோ அல்லது உருமாறிய வைரஸோ அல்லது இயற்கையாக வந்ததோ, இந்த வைரஸ் வந்துவிட்டது, நோயை பரப்புகிறது, நோயை உருவாக்குகிறது. எனவே இதிலிருந்து மனித இனத்தை எப்படி காப்பாற்றுவது என்பதை பற்றி நம்மை போன்றவர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வைரஸ் எங்கே இருந்து தோன்றியது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்கள் அவர்கள் அதனுடைய ஆய்வை நடத்தட்டும், அவர்கள் அதை பற்றி சிந்தித்து நமக்கு ஒரு தெளிவை தரட்டும். அது வரைக்கும் நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி சிந்திக்கலாம்.
தொற்று வந்தவர்களுக்கு சோயா பால் அவர்களுக்கு குணமளிக்கும் என்று ஆய்வுகள் செய்ததாக KMC மருத்துவ ஆய்வாளர்களும் உங்களது மருத்துவ கூடமும் என்று ஒரு நேர்காணலிலே குறிப்பிட்டிருந்தீர்கள் நினைக்கிறேன்.
உண்மை. அதாவது சென்ற முதல் அலையில் நோயாளிகள் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட போது சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மிக தீவிரமான நோய் இல்லாதவர்கள், இந்த நோய் வந்தவர்களை நாம் மூன்று விதமாக பார்க்கிறோம். மிக தீவிரமான நோய் கொண்டவர்கள், அவர்கள் ICU இருப்பார்கள் அல்லது ICU அவர்களுக்கு தேவைப்படலாம், நாட்பட்ட கவனிப்பு தேவைப்படலாம், அவர்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படலாம், அவர்கள் மிக தீவிரமான சிகிச்சையில் இருப்பார்கள். இன்னொன்று, அறிகுறிகளே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மிக மிக குறைவான அறிகுறிகள் இருக்கக்கூடியவர்கள், ஒரு நாள் காய்ச்சல், ஒரு நாள் இருமல், அப்படி இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஒரு ரேஞ்ச் என்று ஒரு கோடு போட்டால் கோட்டினுடைய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த நுனியில் இருக்கக்கூடியவர்கள் தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்கள், இந்த எல்லையில் இருக்கக்கூடியவர்கள் மிக குறைவாக அல்லது பாதிக்கவே படாதவர்கள், ஆனால் இடையில் இருப்பவர்கள் மிதமாக பாதிக்கப்பட்டவர்கள், மாடரேட்லி இல் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இந்த மாடரேட்லி இல் என்கிற வகையில் இருந்தவர்கள் சிலரில் அவர்களுடைய அனுமதியை பெற்று அவர்களிடத்தில் தெரிவித்துவிட்டு அவர்களுக்கு நாங்கள் சோயா பால் கொடுத்தோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையில் சோயா பாலும் ப்ரோன் பொசிஷன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், குப்புறப்படுத்திக் கொள்ளுதல், இந்த சிகிச்சை முறையில் இது ஒன்று COVID-19 சிகிச்சையில் மிக முக்கியமாக கையாளப்படுகிற சிகிச்சை முறை. ப்ரோன் பொசிஷன், அவேக் ப்ரோனிங் என்றெல்லாம் சொல்லுவார்கள். லாம்ப் புரோட்டோகால் என்று ஒன்று இருக்கிறது. அதில் என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம் என்று சொல்லப்படும் போது இந்த ப்ரோனிங் என்பதும் ஒன்று. அதாவது குப்புற ஒருவர் படுத்துக்கொண்டால் அவர் விழித்திருக்கும் நேரத்தில் மூன்றில் இரண்டு பங்கு நேரம் குப்புறப்படுத்திருப்பது, அப்படி ஒருவேளை தீவிரமாக பாதிப்பு இல்லை என்றால் காலையிலும் மாலையிலும் ஒரு மணி நேரம் குப்புறப்படுத்திருப்பது. இப்படி குப்புறப்படுத்து மூச்சு விடுவதனால் ஆக்சிஜன் அளவு அதிகப்படுகிறது என்பது விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நாங்கள் என்ன செய்தோம், இந்த மிதமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அவர்களுடைய அனுமதியோடு அவர்களிடத்தில் தெரிவித்துவிட்டு அவர்களுக்கு ப்ரோன், அவர்கள் விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளில் 8 மணி நேரம் 9 மணி நேரம் அவர்களுக்கு அந்த ப்ரோன் ட்ரீட்மெண்ட், கூடுதலாக அவர்களுக்கு சோயா கொடுத்தோம். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை. வைட்டமின் மாத்திரைகள் கொடுக்கப்பட்டன, ஆனால் வைரஸுக்கு எதிரான மருந்து அவையெல்லாம் கொடுக்கப்படவில்லை. இந்த சோயா பால் கொடுத்ததில் அவர்களுடைய RT-PCR 72 மணி நேரத்தில் நெகட்டிவ் ஆயிற்று என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இதைத்தான் நாங்கள் ஒரு அறிக்கையாக வெளியிட்டோம். இந்த அறிக்கையை நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் தெரிவித்திருக்கிறோம். இந்த சோயாவை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதாக எங்களுடைய அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. சோயா பாலில் லுனாசின் என்கிற ஒரு மருந்து இருக்கிறது. இந்த லுனாசின் என்கிற மருந்து ஏற்கனவே இந்தியா தவிர வேறு சில நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் லுனாசின் என்கிற மருந்தினை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஒரு சிலருக்கு மூட்டு வலி, நீண்ட கால நாட்பட்ட மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்கிற ஒரு குறிப்பிட்ட மூட்டு வலி, இது அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களையே எதிர்த்து செயல்படுகிறது, ஆட்டோ இம்யூனாக செயல்படுகிறது, அப்படிப்பட்ட ஒரு நோய். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் இந்த லுனாசினை நீண்ட காலமாக பயன்படுத்துகிறார்கள். அதே போல லுனாசினை சில புற்று நோயாளிகளுக்கும் பயன்படுத்துகிறார்கள். ஒபீசிட்டி, அதீதமான உடல் பருமன் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த லுனாசின் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்க நாட்டிலே. இன்னும் வேறு சில ஐரோப்பிய நாடுகளும் கூட லுனாசினை பயன்படுத்துகின்றன. எனவே அந்த லுனாசின் இருப்பதனால் அந்த லுனாசினைத்தான் நாங்களும் எண்ணி பார்த்தோம். சோயா என்பதை விட சோயாவில் இருக்கிற லுனாசினைத்தான் எண்ணி பார்த்தோம். காரணம் என்ன என்றால், இந்த லுனாசினுடைய செயல்முறை, அதை நான் விளக்குகிறேன், தயவு செய்து அனுமதி கொடுங்கள். நான் முதலில் குறிப்பிட்டேன், நம்முடைய அணு, அந்த அணுவுக்குள் வைரஸ் நுழைகிறது. இப்படி வைத்துக் கொள்வோம், ஒரு அணு இருக்கிறது, அந்த அணுவுக்குள் வைரஸ் நுழைகிறது. நுழைந்த வைரஸ் என்ன செய்யும், தன்னை பெருக்கிக் கொள்ளும். ஒன்றாக நுழைந்த வைரஸ் 100ஆக 1000ஆக பெருகிவிடும். அப்படி பெருகுவதற்கு அது என்ன செய்கிறது என்றால், நம்முடைய உடலில் நம்முடைய அணுவில் இருக்கிற சில நொதிமங்கள், என்சைம்ஸை பயன்படுத்துகிறது. அந்த என்சைம்ஸை நம்முடைய அணுவில் இருந்தே இழுத்து தன்னை பெருக்கிக் கொள்கிறது. அப்படியானால் இந்த என்சைம்ஸை இழுக்கிறது இல்லையா, அப்படி இழுக்கிற இடத்தில் தடங்கள் ஏற்படுத்திவிட்டால் வைரஸால் தன்னை பெருக்கிக் கொள்ள முடியாது என்று கணக்கு போட்டோம். இதுதான், வைரஸ் நொதிமத்தை இழுத்து தனக்கு பயன்படுத்திக் கொள்கிறது. நொதிமத்தை அது இழுப்பதை தடைப்படுத்தி விட்டால் அது பெருக முடியாது. ஹிஸ்டோன் அசிடைல் டிரான்ஸ்பரேஸ் என்று ஒரு நொதிமம் இருக்கிறது. அந்த நொதிமத்தை தான் இந்த வைரஸ், இந்த SARS-CoV-2 வைரஸ் இழுக்கிறது. எனவே அதை எப்படி தடுப்பது என்று பார்த்தபோதுதான் நாங்கள் பல இடங்களில் இந்த ஆய்வுகளை பலவிதமாக தேடி தேடி என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று தேடிய போது, லுனாசின் வேறு சில நோய்களில் பயன்படுத்தி இருக்கிறோமே, அந்த லுனாசின் இந்த நொதிமத்தை பயன்படுத்த விடாமல் செய்கிறது என்பது எங்களுக்கு நினைவுக்கு வந்தது. காரணம், இந்த லுனாசின் மருந்தை ஏற்கனவே, சோயா பாலை லுனாசின் மருந்தை டெங்கி காய்ச்சலில் பயன்படுத்தி இருக்கிறோம். டெங்கி சிகிச்சைக்காக, டெங்கி வைரஸ் என்பதும் இந்த வைரஸுக்கு உறவுக்கார வைரஸ் தான். எனவே டெங்கி காய்ச்சலில் இதே ஒரு செயல்முறை தானே, இந்த செயல்முறையை இதிலேயும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்றுதான் முயற்சி செய்தோம். ஹிஸ்டோன் அசிடைல் டிரான்ஸ்பரேஸ் என்கிற அந்த நொதிமத்தை இது தடுப்பதனால் வைரஸ் பெருக முடியவில்லை. லுனாசின் பிரிவென்ட்ஸ் வைரல் ரிப்ளிகேஷன். லுனாசின் என்கிற மருந்து இப்போது எங்களுடைய நாட்டில் கிடைக்கவில்லை. அது மருந்தாக கிடைப்பது ஏனென்றால் அதற்கு சில வழிமுறைகள் முறைகள் எல்லாம் இருக்கின்றன. அது அமெரிக்காவிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட வேண்டும். அதற்கு பல வகையான செலவினங்கள் உண்டு. சாதாரண நோயாளிகளுக்கு அந்த செலவினங்கள் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. நாங்கள் இதை ஒரு ஆய்வு முயற்சியாக செய்த போது அவ்வளவு செலவினங்களை எங்களால் செலவழிக்க முடியாது என்கிற நிலையில், அந்த லுனாசினை எப்படி எடுப்பது, அது சோயாவிலிருந்து கிடைக்கிறது. வருகிறது. எனவே நாம் சோயாவை சோயா பாலை தயாரித்தால் என்ன என்கிற நிலையில்தான் நாங்கள் சோயா பாலை பயன்படுத்தினோம். அது மிகவும் எளிதான ஒரு முறை. ஒரு 100 சோயா விதைகள், சோயா பீன்ஸ் என்று சொல்கிறோமே, முந்தைய நாள் இரவு நீரில் ஊற வைத்துவிட்டு ஊறிய அந்த விதைகளை மறுநாள் காலையில் மிக்சரில் போட்டு அரைத்து கூழ் போல வரும், பேஸ்ட் போல வரும், அந்த பசை போல கூழ் போல இருக்கும். அந்த கூழில் சாதாரணமாக நாம் பயன்படுத்துகிற பால் இருக்கிறது இல்லையா, அந்த மில்க், அதை காய்ச்சி ஆற வைத்து அதனுடைய வார்ம் மில்க், அந்த வார்ம் மில்கை கலந்தால் இந்த இரண்டையும் நன்றாக கலக்கிவிட்டு சோயா பாலாக அருந்தினால் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு 100 விதைகளுடைய அந்த அளவுக்கான லுனாசின் போதும். இது நாங்கள் உத்தேசமாக கணக்கிட்டோம். இவ்வளவு லுனாசின் கிடைக்க வேண்டும் என்றால் இத்தனை விதைகள் தேவைப்படும் என்பதை அந்த கெமிக்கல் ஃபார்முலாவை வைத்து, ஃபைட்டோ கான்ஸ்டிடுவெண்ட் மெக்கானிக்ஸை வைத்து கணக்கிட்டோம். இதை கொடுத்தால் இது குறைகிறது என்று பார்த்திருக்கிறோம். இது எங்களுடைய ஆய்வு. இந்த ஆய்வினுடைய கண்டுபிடித்தோம் என்பதை நாங்கள் அரசாங்கத்திற்கும் தெரிவித்திருக்கிறோம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் COVID-19 வேரியன்ட், திரிபடைந்த COVID-19 வைரஸ் குறித்து டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம்.
அப்படி என்றால் டாக்டர் சுதா சேஷையன், தொற்று ஏற்படுவதற்கு முன்னரே இப்படி சோயா பாலை, 100 விதைகளை கொண்டு தயாரித்த சோயா பாலை குடித்து வருபவருக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கலாமா, அல்லது நோய் தொற்று ஏற்பட்டாலும் அதை இலகுவாக சமாளிக்கக்கூடியதாக இருக்குமா?
கண்டிப்பாக நோய் தொற்று ஏற்பட்டாலும் இலகுவாக சமாளிக்கக்கூடிய விதத்தில் அது அமையும். இப்படி சொல்லலாம், தி ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ். இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சித்த மருத்துவத்திலேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் இருக்கக்கூடிய சில பொருட்கள் கூட இப்படிப்பட்ட தடங்களை ஏற்படுத்துகின்றன. எனவே இவற்றையெல்லாம் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், நமக்கு இன்னமும் முழுமையான தடயங்கள் கிடைக்காத நிலையில் முழுமையான ஆய்வுகளை நாம் நிறைவேற்ற முடியவில்லை. காரணம், இந்த வைரஸ் என்பதே 1.5 காலமாகத்தான் நம்மிடத்தில் இருக்கிறது. சில ஆய்வுகள், 5 ஆய்வுகள் நடந்து அவற்றினுடைய பலன் தெரிய வரும் போதுதான் அறிவியல் உலகம் அவற்றை ஏற்றுக்கொள்ளும். எனவே இந்த அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இன்னமும் நம்மால் 3 ஆய்வெல்லாம் நடத்த முடியவில்லை, நடத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே அதற்கு இடையில் நமக்கு இதனுடைய பலன் வேண்டும் என்கிற நிலையில் தான் இவற்றை நாம் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தும் போது என்ன சொல்கிறோம், தீஸ் ஆர் இம்யூன் பூஸ்டர்ஸ் பிளஸ் தே ஆல்டர் தி ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது வைரஸை இவை மாற்றவில்லை, ஆனால் வைரஸை எதிர்கொள்ள இருக்கிற பயனாளரை மாற்றுகிறது, பயனாளருடைய வலிமையை இவை ஊக்கப்படுத்துகின்றன. இவற்றை வைரசுக்கு எதிரான மருந்து என்று சொல்லுவதை விட இவற்றை நாம் இப்போது எப்படி சொல்கிறோம் என்றால், இவை பயனாளரின் வலிமையை கூட்டுவிக்கின்றன. தீஸ் ஆர் இம்யூன் பூஸ்டர்ஸ் அண்ட் தீஸ் ஆல்டர் தி ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ்.
மிக தெளிவாக ஆழமாக விளக்கினீர்கள் டாக்டர் சுதா சேஷையன். இந்த வைரசிற்காக நாங்கள் தொடர்ந்து இடைவெளியை பேணுவதும், முக கவசம் அணிவதும், கைகளை ஒழுங்காக கழுவுவதும், மற்றும் இப்பொழுது தடுப்பூசி போட்டுக் கொள்வதும், இந்த 4 விடயங்களை நாங்கள் ஒழுங்காக கடைபிடித்தால் உங்களது ஆராய்ச்சிகள் முடியும் வரைக்கும் ஆவது நாங்கள் நலமாக இருக்கலாம் என்று நம்புகிறோம்.
கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த விடயங்களை கடைபிடித்தால் கண்டிப்பாக நன்றாக இருக்க முடியும். நான் கூடுதலாக இன்னொன்றையும் சொல்லலாமா?
கூறுங்களாமா.
ஒன்று, நீங்கள் சொன்னது போல முகக்கவசம் தவறாமல் அணிவது, முகக்கவசம் அணியும் போது எப்போதும் அணிந்திருப்பது, பேசும் போதும் கூட. நான் பார்க்கிறேன் பல பேர் பேசும் போது அது ஏதோ பேச்சுக்கு தடையாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு முகக்கவசத்தை கீழே இறக்கி விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் பேசும் போதும் அணிந்திருக்க வேண்டும். வீட்டிற்குள்ளே கூட வெளியாட்கள் யாராவது வருவார்கள் என்றால், ஒருவேளை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை பழுது பார்ப்பதற்காவது யாராவது ஒருவர் வருவார் என்றால், அந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய வீட்டிற்குள்ளே இருக்கிறோம் என்று அதை பற்றி அவ்வளவு அசட்டையாக இருந்து விடாமல் வீட்டிற்குள்ளே கூட முகக்கவசம் அணிய வேண்டும். நீங்கள் சொன்ன மற்ற விடயங்கள், அதாவது ஒருவரிலே இருந்து இன்னொருவர் இடைவெளி பேணி இருப்பது, கைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்வது, கூடுதலாக தடுப்பூசியும் கண்டிப்பாக போட்டுக்கொள்வது, இவற்றை தவிர இன்னொன்றையும் கடைபிடிக்க வேண்டும், காற்றோட்டம் நிறைய இருக்கக்கூடிய இடத்தில் இருப்பது நல்லது. இதை நான் குறிப்பாக வெப்ப பகுதிகளில் வாழக்கூடியவர்களுக்காக சொல்கிறேன். ஆஸ்திரேலியா போன்ற நாட்டில் கூட இந்த பிரச்சனை அவ்வளவாக இருக்காது, ஆனால் இந்தியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிக்கல் இருக்கும். இப்போது நாம் கோடை காலத்தில் இருக்கிறோம், இந்திய நாட்டை பொறுத்தவரையில் கோடை காலத்தில் இருக்கிறோம். கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்கிற நிலையில் நிறைய பேர் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் வீட்டின் அறையை குளிர்பதனம், ஏர் கண்டிஷனிங் இருக்கே, அந்த ஏர் கண்டிஷனர் ஏசியை ஆன் செய்துவிட்டு அவர்களுடைய சாளரங்களின் கதவுகளை எல்லாம் மூடி விடுவார்கள். இது ஒரு சராசரியாக சாதாரணமான ஒரு குடும்பம், வசதிமிக்க ஒரு குடும்பம் இல்லை, த மிடில் கிளாஸ் என்று சொல்கிறோமே, நடுத்தர வர்க்க குடும்பம். அந்த நடுத்தர வர்க்க குடும்பத்தில் இந்தியா போன்ற நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய அறை என்பது 10x10 அல்லது 15x10 தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் 4-5 பேர் அந்த அறைக்குள்ளேயே உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்ப்பது, ஒருவருக்கொருவர் அரட்டை அடிப்பது, ஒருவருக்கொருவர் ஏதாவது சாப்பிடும் போது எடுத்து கொடுத்து பகிர்ந்து கொள்வது, இப்படியெல்லாம் செய்யும் போது அந்த சாளரங்கள் மூடியிருக்கும், வெப்பம் என்பதனால் ஏசி போட்டிருப்பார்கள். இந்த நிலையில் ஒருவரிடத்தில் வைரஸ் இருந்தால் அது மிக சுலபமாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் பரவிவிடும். எனவே இப்போது என்ன சொல்கிறோம், தயவு செய்து முடிந்த வரைக்கும் உங்களுடைய ஏசியை ஆஃப் பண்ணிவிடுங்கள், உங்களுடைய கதவுகளை, கதவையும் ஜன்னல்களையும் சாளரங்களையும் திறந்து வையுங்கள். காற்றோட்டம் இருந்தால், நீங்கள் கேட்டீர்களே காற்றில் பரவுகிறதா என்று, அப்போது ஏரோசால் என்று ஒன்று நான் சொன்னேன். அந்த ஏரோசால் என்பது ஒரு 7 தூரம் வரைக்கும் மிக நுண்ணிய ஒரு டிராப்லெட்டாக பறக்கும். அந்த காற்றோட்டம் இருக்கும் என்று சொன்னால் அப்படி பறக்கக்கூடிய டிராப்லெட்ஸும் கீழே விழுந்து விடும், அவற்றால் ஆபத்து வராது. எனவேதான் இந்த காற்றோட்டம், வென்டிலேஷன் இஸ் வெரி வெரி எசென்சியல் என்று வெப்ப பகுதிகளில் வாழக்கூடியவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறோம். இந்த வென்டிலேஷன் இருக்கும் என்றால் கீப் யோர் ஃபேன்ஸ் ஆன் என்று கூட சொல்கிறோம், அதாவது உங்கள் மின் விசிறிகளை சுழல விடுங்கள். அப்போது அந்த கிராஸ் வென்டிலேஷன், பிளனார் வென்டிலேஷன் இருக்கும் என்றால் இந்த ஏரோசால் சிக்கல் இருக்காது. எனவே நீங்கள் சொன்ன 4 விடயங்களோடு சேர்த்து வென்டிலேஷன், காற்றோட்டம் என்பதையும் சேர்த்து கொள்வீர்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கு கூடுதலாக பலன் கிடைக்கும் என்று நம்புகிறேன்.
மிக்க தெளிவாக, அழகாக, எல்லோரும் புரியும் வகையில் மட்டுமல்ல ஆழமாகவும் பதில்களை வழங்கினீர்கள் டாக்டர் சுதா சேஷையன். உங்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம்.
நன்றி. உங்களோடு உரையாடியது எனக்கும் மகிழ்ச்சியை தருகிறது, நிறைய நம்பிக்கையையும் தருகிறது. உங்களை போன்ற அன்பானவர்கள் உலக அளவில் பல இடங்களில் இருந்து இந்த அன்பு அலைகள் எல்லாம் உலகத்தில் பரவும் என்றால் எல்லோருக்குமே இந்த அன்பு அலைகளின் வழியாக நன்மை கிட்டும் என்று நான் நெஞ்சார நம்புகிறேன். நீங்கள் பத்திரமாக இருங்கள், உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நம்பிக்கையை, அன்பை கொடுங்கள், எல்லோருக்கும் நன்மை கிட்டட்டும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.